ஓம்லோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கடைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று செப்டம்பர் மாதம் 29 தேதி சனிக்கிழமை 2018 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நாம் இணைக்க இருப்பது ஒரு மூதுரை. காண மயில் ஆட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலாலுமே கல்லாதான் கற்ற கவி. இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், முறையாக கல்வி கற்காமல் கற்றவனைப் போல் பாசாங்கு செய்வது, தோகை விரித்து ஆடும் மயிலை பார்த்து தானும் மயிலாக கருதி வான்கோழி தன்னுடைய சிறகை விரித்து ஆடுவது போலாகும். காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலாலுமே கல்லாதான் கற்ற கவி. தேநேர்களே, இந்த காலை வேளைக்கு இதமான வகையிலே ஒரு சிறிய சொற்பொழிவு ஒன்றை தர இருப்பவர் செல்வி சோபிதா தயாளன் அவர்கள். கடந்த சனிக்கிழமை 22 தேதி நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினுடைய 35 வருட நிறைவை ஒட்டி நடைபெற்ற கலை மாலை நிகழ்ச்சியிலே இடம்பெற்ற சிறப்பு சொற்பொழிவு. இந்த சிறப்பு சொற்பொழிவை தர இருப்பவர் செல்வி சோபிதா தயாளன் அவர்கள். இதோ அந்த சொற்பொழிவு.
வணக்கம். அன்புமி பெற்றோரை ஆசை பேரும் பேத்தியரே, எனதரமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் முன் நியூசிலாந்து தமிழ் சங்கம் பற்றி பேசலாம் என இத்தமிழ்ச்சி முன் வந்துள்ளேன். சங்கம் என்றால் என்ன? ஒருங்கிணைதல், சங்கமித்தல் என்று பொருள். எமது சங்க தமிழுக்கு முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என பெரும்பரலாறு உள்ளது. தமிழில் தேர்ந்தவர்கள், பண்டிதர்கள், புலவர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தமிழ் சங்கம். தமிழ் சங்கங்கள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் ஒன்றுதான், மொழி வளர்த்தல், மொழி காத்தல். அந்த நோக்கத்தில் இருந்து நாம் நியூசிலாந்து தமிழர் மட்டும் விதி விலக்கா என்ன? மொழி காத்தல் என்பதையும் தாண்டி தமிழ் உறவுகளை காக்கவென உருவாக்கப்பட்டது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். 1983 ஆண்டு வைத்திய கலாநிதிகளான ராசலிங்கம், ராசநாதன், வைத்தியநாதன் என்னும் மூன்று பெரியவர்கள் சேர்ந்துருவாக்கப்பட்டது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். தாயகத்தில் தமது உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்தவர்கள் என்று நியூசிலாந்து குடியுரிமை பெற்று வாழ்வதற்கு ஒரே காரணம் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். திரை கடல் தாண்டியம் தமிழை தாடம் போன்ற சிறுவர்களுக்காக தமிழ் பாடசாலைகளையும் நடாத்தி வருகின்றது. தக்குரங்க தமிழ் பாடசாலையில் நானும் ஒரு மாணவி என்பதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். எமது தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக கடந்த 35 ஆண்டுகளாக பல சேவைகளையும் செய்து வருகின்றது. உதாரணமாக பொங்கல் விழா, விளையாட்டு விழா, கணினி வகுப்புகள், கணித வகுப்புகள் மற்றும் தயிர் வகுப்புகளை கூறலாம். வாழ்க தமிழ், வளர தமிழ்ச்சங்கம். நன்றி, வணக்கம்.
சிறந்த சொற்பொழிவை ஆற்றிய சோபிதா தயாளன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே தொடர்வது. நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மூட்டுக்கள். கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
ஹே 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 இளவேணி காலத்தின் முதல் மாதத்தில் வீரியம் மொட்டுக்களினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நேயர்களே. வெளிச்சம் கூடிக்கொண்டு வருகிறது, குளிர் குறைந்து கொண்டு வருகின்ற இந்த தருணத்தில் எங்களின் நிகழ்ச்சிக்கான உங்கள் கருத்துக்களுக்கும் ஆதரவுக்கும் குழுவின சார்பாக நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எங்கள் விரியும் மொட்டு முகநூலினூடாக, அதாவது பேஸ்புக்கினூடாக தெரிவியுங்கள் நேயர்களே. இதோ எங்களின் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக தமிழ் தமிழன்.
தமிழ் தமிழின் முதல் அகராதி சதுர் அகராதி. இதை உருவாக்கியவர் வீர மாமுனிவர் என்ற கிறிஸ்தவ பாதிரியார். இவர் இத்தாலியில பிறந்த தமிழ் பற்றாளர். தமிழன் மீனாட்சி அம்மாள் என்று பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சமைத்து பார் என்ற புத்தகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? கண்டிப்பா சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஒரு புத்தகம். 1951 இவங்க இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் கணக்க இல்லை. அப்போ இது ஒரு புரட்சியாக இருந்துச்சு. அவங்க தனி பெண்ணாக அவங்களோட குடும்பத்துக்கு உதவியாக இருக்கணும் என்று இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. 50 பிறகும் இன்னைக்கும் அவங்களோட புத்தகம் மிக அதிகமாக விற்பனையாகிற ஒரு புத்தகம்.
எமது முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். இந்த மாதம் சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி, பதில் தெரிந்தால் நீங்களும் ஞானி. நீங்கள் யார் என்று எப்போதும் சிந்தித்ததுண்டா? நீங்கள் உங்கள் உடம்பா? நீங்கள் உங்கள் உடம்பானால் உங்கள் ஒவ்வொரு இயக்கமும் உங்களால் கட்டுப்படுத்தப்படும். அது முடியுமா? நீங்கள் உடம்பானால் கனவில் இருக்கும் நீங்கள் யார்? நீங்கள் உடம்பானால் ஆழ்நித்திரையில் நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் சிந்தனையா? நீங்கள் உங்கள் சிந்தனையானால் உங்கள் அடுத்த சிந்தனை என்னவென்று உங்களால் சொல்ல முடியும். அது முடியுமா? நீங்கள் சிந்தனையானால் சிந்தனையை பார்க்கும் நபர் யார்? நீங்கள் உடலும் சிந்தனையும் இல்லை என்றால் நீங்கள் யார்? ஆழ்நித்திரையில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா? பிறப்புக்கு முன்பு நீங்கள் இருந்தீர்களா இல்லையா? இறப்புக்கு பின்பு நீங்கள் இருப்பீர்களா இல்லையா? நீங்கள் எங்குதான் உள்ளீர்கள்? எப்போதாவது சிந்தித்ததுண்டா? சிந்தியுங்கள். பதில் கிடைத்தால் எம்முடனும் பகிருங்கள்.
இரண்டாவது நிகழ்ச்சியாக மொட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது ஓகே காதல் கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து A.R. ரஹ்மானின் இசையமைப்பில் சித்ராவின் குரலில். இதோ நேர்களே,
மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின்
அமிர்தம் தந்தனை.
வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு ஆடி அசைஞ்சு வர மாதிரி இருக்குது. ஜாலியான மூட்ல இருக்கீங்க போல இருக்கு.
ஊமப்பா, விஸ்வரூபம் ரெண்டு படத்துல வந்து பாட்டுகளை கேட்டு கொண்டிருந்தேன்.
புது இசையமைப்பாளர் அன்ரியாவும் சத்ய பிரகாஷும் அந்த மாதிரி பாடினவிய.
என்னதான் சொல்லுங்கப்பா, புதுசு புதுசா அப்பப்ப இசையமைப்பாளர்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் விஸ்வநாதன் ராமமூர்த்திய மறக்கத்தான் முடியுமோ சொல்லுங்க.
உண்மைதான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. இவ ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து 1952 இருந்து 100 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார்.
பூ முடிப்பால் இந்த பூங்குழலி,
ஆஹா
ஆஹா, என்ன ஒரு அருமையான பாடல். கண்ணதாசன் எழுதி TMS பாடிய பாடல். காதுக்குள் தேன் பாய்கிறது.
அதுக்கு பிறகு பார்த்தா நம்மோட இசையின் தந்தை இசைஞானி இளையராஜா தானப்பா. கடந்த 40 வருஷங்கள்ல 1000 மேற்பட்ட படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்கிறார்.
இளையராஜா என்றாலே அந்த முதல் படம் அன்னக்கிளி தான் ஞாபகத்துக்கு வரும். 76 வெளியில வந்த படம் பஞ்சு அருணாசலத்துட்டு அருமையான கற்பனை. அதுல எஸ் ஜானகி ஒரு பாட்டு பாடினாவே, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு?
அன்ன கேளி உன்னை தேடுதே.
இளையராஜாண்ட இசையில எத்தனையோ பாடகர்கள் பாடியிருக்கணும். SP பாலசுப்ரமணியம், ஜெயசுதாஸ், மலேசியா வாசுதேவன், பி சுசீலா, LR ஈஸ்வரின்னு சொல்லி கொண்டே போகலாம் அப்பா.
எனக்கு இப்ப ஞாபகம் வருது, யாரோ இந்த சந்திரபாபு ஜமுனா ராணி பாடின ஒரு ஃபேமஸ் பாட்டு, அது வந்து அந்த மரகதம் என்ற படத்துல இருந்து.
குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, அந்த பாட்டு தானே. ஊர் கோயில் திருவிழால யாரோ ஒரு குரூப் பாட நானும் முதல் வரிசையில உட்கார்ந்து அதை கேட்டிருக்கேன். அப்ப எனக்கு குறைஞ்சபட்சம் 5 இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த பாட்டு முடிஞ்சதும் ஒரு கைதத்துல இருந்திருக்குமே.
இளையராஜாக்கு பிறகு பார்த்தா தேனிசை தென்றால் தேவா, இசை வசந்தம் சொல்றவர் SA ராஜ்குமார், அவையெல்லாம் சொல்லலாம். நாங்க
தேவா இசை அமைப்பாளரும் பாடகரும் வேற. 89 அறிமுகமாகி 95 பாஷா படத்துக்கு அப்ப அந்த தமிழ்நாட்டின் சிறந்த இசையமைப்பால் விருது அவருக்கு கிடைச்சது.
என்ன நீங்கள் என்ன கதைக்கிறீர்கள்? இசை புயல் AR ரகுமான மறந்துட்டீங்களே.
ஓமப்பா, எனக்கு AR ரகுமான் பாடல் என்றால் சரியான விருப்பம். அந்த காலத்துல இந்த CD, YouTube இதெல்லாம் இருந்துச்சா?
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கப்பா. அந்த காலத்துல படிச்சு கொண்டிருக்க சிலவுக்கு வர ஹாச சேர்த்து மிச்சம் பிடிச்சு ரெக்கார்டிங் கடையில போய் எனக்கு விருப்பமான பாட்டுகளை கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து என்ன மாதிரி
கேட்டிருக்கிறேன். AR ரகுமான் பாட்டுன்னா கொஞ்சம் துள்ளல் பாட்டு தான். உனக்கு ஞாபகம் இருக்குமே என்ன ரோஜா படம் வந்தது? அப்பா இப்படி இருந்தது. 92 வெளியில வந்த பாட்டு, அதுல அந்த முக்கியமா ஒரு பாட்டு உன்னிமேலனும் சுஜாதா பாடின பாட்டு இப்பவும் நாங்க கேட்கலாம்.
புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது.
அவர் நிறைய விருதுகள் எல்லாம் எடுத்திருக்கிறார் தானப்பா. அதிலும் 2009 வெளிவந்த ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற படத்துக்கு ஓஸ்கர் விருது வேற எடுத்திருக்கிறார் இல்லே.
ஏனப்பா, இளையராஜாண்ட மகன் ஜுவன் சங்கர் ராஜாவும் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார் இல்லே. அதிலும் அந்த நந்தா படத்திலே ஒரு பாடல், முன்பனியா முதல் மலையா, SPB பாடின ஒரு அருமையான பாடல். இப்ப கேட்டாலும் என் இதயம் தொலைந்து விடுகிறது.
இசையால் வசமாக இதயம் எது என்று தெரியாமல பாடியிருக்காங்க. நான் தமிழ் பாட்டு கேக்குறதுனால ஏதோ என் பொண்ணு தமிழ் பாட்டை கேக்குறா.
நீ சொல்றது சரிதானப்பா. ஆனால் இப்ப அனிருத், சித் ஸ்ரீராம் பாட்டுகள் எல்லாருக்கும் பிடிக்குது. ஸ்பெஷலாங்கட பிள்ளைகள் எல்லாம் கேட்கலுமே அந்த பாட்டுகளை.
ஓ, அதண்டா உண்மைதான். அதுல அனிருத் வந்து முதல் முதலா இசையமைச்சு ஒரு நல்ல ஒரு பாட்டு ஃபேமஸா வந்ததே,
ஓம் அப்பா, அது அந்த மூணு படத்துல தனுஷ் பாடின பாட்டு தானே, வை திஸ் கொலவரி 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 டி,
அதேதான் அந்த பாட்டு தான். இப்ப சித் ஸ்ரீராம் பாட்டுகளும் ஃபேமஸ் தானியப்பா. இவர் வந்து ஒரு யங் இந்தியன் அமெரிக்கன் இசையமைப்பாளரும், அதோட பாட்டுகளும் எழுதுவார், பாடுகளும் பாடுவார்.
பாட்டு பாடல்கள், இந்த இசையமைப்பாளர்கள் இவங்களை பத்தி பேசிட்டு இருந்தா பேசிக்கொண்டே இருக்கலாம்.
இசைய கேட்கறதால எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமே பிள்ளை. நீங்கள் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் குறை. இப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம்.
அப்படி பார்த்தா நானே டிரைவ் பண்ணிக்கலாம், பாட்டுக்கிட்டு ஒண்ணு போலாம் என்ன. அத்தனைதான் மனசுல கரவாசி டென்ஷனே ஏறுறது. அப்ப நான் கொஞ்சம் இனி சந்தோஷமா இருக்கலாம் என்ன.
மற்றவையும் சந்தோஷமா வச்சிருமாப்பா. இவ்வளவு நேரமும் நாங்க கதைச்சு முடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு நல்ல சுவாரஸ்யமா கதைச்சேன் தெரியுமே. உங்களோட எல்லாட்ட முகங்களையும் ஒரு பாருங்க, இவ்வளவு ஜொல்லி பாட்டு கேட்டு பாட்டு பாடி ஜொலி ஜொலி என்று ஜொலிக்குது. சரி சரி, நேரம் போச்சுது, நாங்க போவோமே.
சரியா ஞாபகப்படுத்துறீரப்பா, மணி 6 ஆகுது. நான் ஒரு பனிங் வியாசுக்கு போய் கொஞ்சம் கார்டன் சாமான்கள் வேண்ட வேணும். புரிஞ்சு மெல்லே தொடங்கி விட்டது.
பாட்டை கேட்டுக்கொண்டு
எமது அடுத்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. இது கிருபானந்த வாரியாரின் வரிகள். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள். எறும்பு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளிகூட பொறாமைப்படவில்லை. ஜானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டு ஏக்கப்பெருமூச்சு விடவில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதுபோல பாட ஏங்கவில்லை. சிற்பம் போல சாதாரண கருங்கல் இல்லை, நாற்காலி போல கட்டில் இல்லை. ஒரு மரத்தின் பழங்களிலேயே ஒன்று போல மற்றொன்று இல்லை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலேயே ஒருவர் போல மற்றொருவர் இல்லை. ஆண் உடல் போல் பெண் உடல் இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதடலன் வாழ்க்கையை அது வாழ்கிறது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக்கப் பெருமூச்சு விடுகிறாய்? உன் வாழ்க்கை விசேடமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிடவும் முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழவும் முடியாது. எனவே அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள்.
எமது இறுதி நிகழ்ச்சி கிவியின் குரல். இந்த மாதம் எங்களோட சொந்த தயாரிப்பில் கிவியின் குரல் வருகிறது.
வீரியும் 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 முட்டுக்களே, மாதம் தோறும் வீரியும் வீரியும் முட்டுக்களே, கதைகளா கவிதையா பலவிதம் பலவிதம், சுவைகளோ பல சுவைகளோ நகைச்சுவைகளோ பலவிதம். ஆக வீரியும் 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 மொட்டுக்களே, மாதந்தோறும் வீரியும் வீரியும் மொட்டுக்களே. ஆஹா,
கிவியின் குரலில் திளைத்த உங்களை மேலும் மகிழ்விக்க ஒரு நகைச்சுவை துணுக்கு. இதோ
என்னப்பா செய்யுது,
ஒரு மாதிரி மூன்று பட்டையும் ரெண்டு பொடியனையும் அடிச்சுட்டேனப்பா.
என்ன
இந்த நுழம்புதான், வேற என்ன?
அது என்னப்பா பொட்டை பொடியன்னு கண்டுபிடிச்சாரு?
மூன்று பேர் லிப்ஸ்டிக் முன்னுக்கும் ரெண்டு பேர் பியர் போத்தலுக்கு மேல நின்றா வேற என்ன?
அப்ப சரியான கட்டிக்காரீங்க.
நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது விரியம் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் நாளை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் சர்வதேச ஓல்டு பீப்புள் தினமாக அமைந்திருப்பதால் அன்றைய தினத்திலே சர்வதேச ஓல்டு பீப்புள் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் பங்கெடுத்து அந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே இடம்பெற இருப்பதோடு அந்த அதிகாரிகளினால் தமிழ் மூத்தோர் சங்கத்து அங்கத்தவர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்துக்கான சிறப்பு மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் சர்வதேச ஓல்டு பீப்புள் தினமாக இருப்பதால் சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினத்திலே தமிழ் மூத்தோருக்கு அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளினால் மதிய உணவு வழங்கி நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அறிவித்தலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி புஷ்பராணி நடராஜ் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சி இந்த மாதம் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினம் நினைவு கூறப்பட்டது. அந்த நினைவை ஒட்டி நாளைய தினம் தமிழ் மூத்தோர் சங்கத்தினரால் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்ச்சியோடு தொடர்புடைய வகையிலே இன்றைய சர்வதேச முதியோர் தினம் தொடர்பான சிறப்பு கருத்தொன்றை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார். இதோ அந்த நிகழ்ச்சி.
தொலைசை நேயர்களுக்கு எனது வணக்கம். சர்வதேச முதியோர் தினம், இத்தினம் 1990ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 14ஆம் திகதி ஐக்கிய நாடுகள் சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டது. முதலாவது சர்வதேச முதியோர் தினம் 1991ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் திகதி கொண்டாடப்பட்டது. உலகம் முழுதும் உள்ள மூத்தோரை மதிக்கவும் மரியாதை செலுத்தவும் குடும்பம், சமூகம், நாடு என அவர்கள் ஆற்றிய சேவையை நினைவு கூறும் வகையில் அவர்களின் அறிவு, ஆற்றல், சாதனை இவைகளை பார்த்து கற்றுக்கொள்ளவும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் நாளாகவும் காணப்படுகிறது. 60 வயதை கடந்த அனைவரும் முதியோர்கள் ஆவர். அவர்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமைகளை மதிக்கவும் அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. 1991ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவுறுத்தலின் படி கீழ்கண்ட விதிகள் முதியோர்களுக்கு அத்தியாவசியமானது: உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் சுகாதார வசதி, வாழ்வதற்கு நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்ள அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கல், அவர்களை பாதிக்கக்கூடிய எந்த கொள்கை முடிவிலும் அவர்களின் கருத்துக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும், சமூகத்துக்கு சேவை செய்ய வாய்ப்பளிக்க வேண்டும், சமூகம் மற்றும் சட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு அளிக்க வேண்டும், மனித உரிமை மற்றும் அடிப்படை சுதந்திரம் அவர்கள் அனுபவிக்கப்பட வேண்டும். கனடா, ஜப்பான், ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகள் இத்தினத்தை விடுமுறை தினமாகவும் அனுசரித்து வருகின்றது. தொலைக்காட்சி, வானொலி என்பவற்றிலும் முக்கியத்துவம் கொடுத்து மூத்தோர்களிடம் பற்றிய செய்திகள், சாதனைகளை வெளிக்கொணர்ந்து மற்றவர்களும் அறிய செய்வதுண்டு. நாம் வாழும் இந்த நாட்டு அரசாங்கமும் பல வழிகளில் மூத்தோர் நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு பண வசதி, வைத்திய வசதி, பிரயாண சலுகை என வழங்கி மூத்தோர்களை கௌரவமாக வாழ வழி அமைத்துள்ளது. அது மாத்திரமன்றி ஆங்கில கல்வியின் அவசியத்தை உணர்ந்து அந்த மொழியை கற்கவும் மற்றும் கணனி, கைபேசி, ஐபேட் போன்ற கருவிகளை இயக்கும் முறையையும் கற்கவும் மூத்தோர்களுக்கு பல வழிகளை செய்து வருகிறது. வளர்ந்து வரும் நவீன மருத்துவத்தால் உலக அளவில் முதியோர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. முதியோர்கள் அதிகம் அளவில் வாழும் நாடாக முதலில் சீனாவும் அடுத்து இந்தியாவும் விளங்குகிறது. குடும்பங்களை பொறுத்தளவில் தற்போதைய வாழ்க்கை முறையில் பரபரப்பான சூழலில் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் முதியோர்களிடம் பேசுவது குறைந்து வருவது வருந்தத்தக்கது. மேலும் முதியோர்களை சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களாக நடத்துவதும், முதிய தம்பதிகளை தகப்பன் ஒரு வீட்டிலும் தாய் ஒரு வீட்டிலுமாக வாழும் நிலைமையும் அவர்களை மனதளவில் பாதிப்பை உண்டாக்கும் நிலையாகும். பரபரப்பான வாழ்க்கை சூழலில் முதியோர்களை முதியோர் இல்லங்களில் விடுவதும் அதிகரித்து வருகிறது. முதியோர்கள் அனுபவங்களின் பொக்கிசம். முதியோர் குழந்தை ஒன்று என கூறுவர். ஞாபக மறதி காரணமாக ஒன்றை திரும்ப திரும்ப கேட்பார்கள். இதற்கு கோபப்படாமல் உதவுதல் பிள்ளைகளின் கடமை. நீ இருக்க ஒரு கருவறை இருந்தால் என் வயிற்றில் நீ இருக்க ஒரு கருவறை இருந்தால் என் வயிற்றில் நான் இருக்க ஒரு இருத்தறை கூடவா இல்லை உன் வீட்டில் நான் இருக்க ஒரு இருத்தறை கூடவா இல்லை உன் வீட்டில் இந்த கவிதையை போலத்தான் இன்று முதியோர்கள் வாழ்க்கை. முதியோர்களை மனநலனில் கவனம் செலுத்தி என்ன பிரச்சனை உண்டு என அறிந்து உதவுதல், தன்னம்பிக்கையான வார்த்தைகளை கூடுதல், தனிமை தவித்து குழுவாக செயல்பட வைத்தல் அவசியமானது. முதுமையை மதிப்போம், அரவணைப்போம், கௌரவமாக வாழ வழி சமைப்போம். நன்றி, வணக்கம்.
சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வது சில பொன்மொழிகள். கீதா உபதேசம், துன்பத்தில் இருப்பவனை உடனே சென்று பார், செல்வத்தில் இருப்பவனை அழைத்தால் சென்று பார், பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. மனிதன் வெற்றியில் கற்பது சுலபம், அவனை தோல்வியில் கற்பது ஏராளம். மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் மதிப்பு தெரிவதில்லை. எளிமை அடக்கம் இவை இரண்டினாலும் உன்னை நீயே அலங்கரித்துக் கொள். இவைதான் நவீன கீதா உபசேசமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்லதையே நினைப்போம், நல்லதையே சொல்வோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே கேட்போம், நல்லதே நடக்கும் என்று பகவத்கீதையின் ஆன்மீக சிந்தனை குறிப்பிடுகின்றது. அதாக மற்றொரு கீதா உபதேசம், எந்த காரியம் எடுத்தாலும் முதலில் அதில் பொறுமையை கையாள பழகு. அவசரம் கொண்டால் கவனமும் சிதறும், முயற்சியும் தவறும். ஒரு நாள் நீ வெல்லும் காலமும் வரும். பொறுமையோடு அதுவரை முயற்சியை நிறுத்தாமல் தொடரு. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையேன்? யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையேன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்க